நடேசனின் மரணத்தோடு மட்டக்கிழப்பின் ஊடகத்துறை மரணித்து விட்டதா? நடேசனின் மரணத்தோடு மட்டக்கிழப்பின் ஊடகத்துறை மரணித்து விட்டதா என்ற எண்ணங்கள் இன்றைய சூழலில் மேலோங்கி இருக்கிறது. மிக கடுமையான யுத்த காலத்தில் பல்வேறு வகையான அச்சுறுத்தலுக்கு மத்தியில் பணியாற்றிய ஊடகவியலாளர் நடேசன் போன்றோர் வாழ்ந்த மட்டக்கிழப்பு மண்ணில் இன்றைய ஊடகத்துறையின் செயற்பாடுகள் கவலை கொள்ளத்தக்க வகையில் உள்ளது. ஊடக சுதந்திரம் மீள உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக சொல்லும் இன்றைய காலத்தில் ஊடகவியலாளர்கள் தமிழர்களின் உரிமை போராட்டம் சம்பந்தமாக எழுதுவதற்கு பின்னடிப்பதுடன் அதிகாரத்தில் இருப்பவர்கள் செய்கிற ஊழல்கள் அநீதிகள் குறித்து எழுவதற்கு பயப்படுகின்ற நிலை காணப்படுகிறது. இவ்வாறான நிலையில் ஊடகவியலாளர் நடேசன் அவர்களின் தியாகமும் ஊடகத்துறை ஊடாக தமிழர்களின் விடுதலைக்காக ஆற்றிய அளப்பெரிய சேவையினை நடேசன் அவர்களின் 13வது ஆண்டு தினத்தில் நினைவு கூறப்பட்டது. நடேசன் அவர்களின் மரணம் குறித்து அப்போது மட்டக்களப்பில் இருந்த ஊடகவியலாளர் துரைரத்னம் எழுதியவற்றில் இருந்து சிலவற்றை இங்கே நாங்கள் தருகிறோம். 2004 ஆண்டு மே 31 நாள் நடேசன் படுகொலை செய்யப்பட்ட நாள். தான் வாழ்ந்த சமூகத்தின் நீதிக்காக அரசியல் சமூக விடுதலைக்காக குரல் கொடுத்த பத்திரிகையாளன் ஒருவனுக்கு அதற்கு பரிசாக நடுவீதியில் சுட்டு வீழ்த்தப்பட்ட நாள். 2004 மே 31 நாள் கிழக்கு பல்கலைக்கழக பொறியியல் துறை தலைவர் தம்பையாவின் படுகொலை பற்றி அந்த கொலை நடந்த அடுத்த ஞாயிறு தனியார் நாளிதழ் ஒன்றில் நடேசன் எழுதிய கட்டுரை வழியாக இருந்தது. மிக சாதாரணமானதும் துணிச்சலோடு பல விடயங்களையும் சொல்லிய கட்டுரையாக அது அமைந்தது. அந்த கட்டுரையின் பல கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தது. இந்த சமூகத்துக்காக தன்னை அர்ப்பணித்து பணியாற்றிய தம்பையாவின் படுகொலையை வெறும் செய்தியாக பார்த்துவிட்டு மௌனமாக இருக்கப் போகிறோமா? இத்தகைய கொலைகளுக்கு எதிராக வெகுஜன ரீதியாக திரண்டெழுந்து இதை தடுக்கவில்லை என்றால் ஒரு தம்பையாவை போன்ற பல கல்விமான்களை அறிஞர்களை சமூக பணியாளர்களை இழக்க வேண்டி வரும். அந்த இழப்புகளை பார்ப்பரும் கண்ணீரை விடும் சமூகமாக இருக்கப் போகிறதா, அல்லது அராஜகவாதிகளுக்கு எதிராக தங்கள் சக்தியை காட்டப் போகிறார்களா என கேள்வி எழுப்பிய இந்த நடேசன் கட்டுரையின் இறுதியில் அராஜகவாதிகளின் அடுத்த இலக்கு யார் என்ற கேள்வியோடு முடித்திருந்தார். அடுத்த இலக்கு தன் மீதுதான் என்பதை தெரிந்து கொண்டுதான் இதை எழுதினாரா இல்லையா என்பது தெரியவில்லை. ஆனால் தம்பையாவின் படுகொலையை ஒத்த கொலைகள் தொடரப்போகிறது என்ற ஆர்வத்தை அந்த கட்டுரை சொல்லியிருந்தது. ஆனால் அந்த கட்டுரை வெளிவந்த அடுத்த நாளே தங்களின் அடுத்த இலக்கு யார் என்பதை கொலையாளிகள் வெளிப்படுத்திவிட்டார்கள். சில தினங்கள் யாழ்ப்பாணத்தில் தங்கியிருந்து விட்டு ஞாயிறு இரவு வீடு திரும்பியிருந்தோம். ஞாயிற்றுக்கிழமை யாழ்ப்பாணத்திலிருந்து நடேசனுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன். இன்று ஞாயிறு, இந்த கட்டுரை பார்த்தியா என்று கேட்டான். இல்லை என்றேன். இந்த படுகொலைகளையும் ராஜகங்களையும் எத்தனை நாட்களுக்கு இந்த சமூகம் பொறுத்து கொண்டிருக்கப் போகிறது? தம்பையாவின் படுகொலை பற்றி காரசாரம் கட்டுரை ஒன்று எழுதியிருக்கிறேன், வாசித்துப்பார் என்று சொன்னார். 2004 மே 31 திங்கட்கிழமை சரியாக தம்பையா சுட்டு கொல்லப்பட்டு ஒரு வாரம். பழமை போல மனைவியை அலுவலகத்திற்கு உந்துருளில் ஏற்றிச் செல்வதற்காக தயாராகிக் கொண்டிருந்தேன். அப்போதுதான் அந்த அதிர்ச்சி தகவல் வந்தது. நடேசன் பணியாற்றிய அலுவலகத்தில் இருந்துதான் ஒருவர் பேசினார். நடேசனை சுட்டு விட்டார்கள். அவரின் மனைவிக்கு அறிவித்து விட்டோம். எங்கள் அலுவலகத்திலிருந்து சற்று தள்ளித்தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது என்று தாங்கள் அந்த இடத்துக்கு போகவில்லை என்றும் சொன்னார்கள். அந்த தகவலை சொல்லிவிட்டு அவர் தொலைபேசியை வைக்க மறுகணம் மீண்டும் தொலைபேசி மணி அடித்தது. மறுமுனையில் தனியார் வானொலி ஒன்றிலிருந்து குருபரன் பேசினார். நடேசனை சுட்டு விட்டார்கள், நாங்கள் பிரேக்கிங் நியூஸ் இப்ப போட்டிருக்கிறோம் என்றார். என்னால் நம்ப முடியாமல் இருக்கிறது. காயங்களுடனாவது தப்பிவிட வேண்டும் என மனதுக்குள் எண்ணி எனக்கு குருபரனை பதில் சொன்னார். ஆள் முடிஞ்சுதாம், அவற்றை அலுவலகத்துக்கு போற ரோட்ல தான் பொடி கிடக்காம் என்று குருபரன் சொன்னார். அலுவலகத்துக்கு புறப்பட்ட மனைவிக்கு விடயத்தை சொல்லிவிட்டு சம்பவம் நடந்த இடத்துக்கு செல்வதற்கு புறப்பட்ட போது அச்சத்தால் அங்கு போவது ஆபத்தில்லையா என என்னை தடுத்தார்கள். இப்படியான விடயங்களில் தடுத்தாலும் நான் கேட்பதில்லை என அவர்களுக்கு தெரியும். அவர்களின் பேச்சை கேட்கும் நிலையிலும் அப்போது நான் இருக்கவில்லை. உடனடியாக உந்துருளியை எடுத்துக்கொண்டு எல்லை வீதிக்கு சென்றேன். சம்பவம் நடைபெறுவதற்கு முன் தாண்டவன் வழி திருமலை வீதியில் பத்திரிகையாளர் உதயகுமாரோடு பேசிக் கொண்டிருந்து அலுவலகத்தை நோக்கி சென்றபோதுதான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. எல்லை வீதி வழியாக நடேசன் உந்துருளியில் சென்று கொண்டிருந்த போது நேரெதிரே உந்துருளியில் வந்த இருவரை கைத்துப்பாக்கியால் நடேசனை சுட்டுக் கொண்டிருந்தார்கள். நான் சென்றபோது இரத்தம் கொப்பளித்தவாறு நடேசன் உடல் வீதியில் கிடந்தது. உந்துருளியும் விழுந்து கிடந்தது. இராணுவத்தினரும் காவல்துறையும் நின்றார்கள். தூரத்தில் பலர் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களில் நடேசனுடன் நெருங்கிய நண்பர்களாக பழகிய சிலரும் நின்றிருந்தார்கள். அந்த நேரத்தில் சட்டத்துக்கு அருகில் வெள பலரும் அஞ்சினார்கள். அந்த நேரத்தில் அங்கு வந்த தனியார் பத்திரிகையாளர் சந்திர பிரகாஷ், அண்ணன் இங்கு நிக்க வேணாம், சுட்டாக்கள் இங்கதான் நிக்கிறாங்க, நீங்க நிக்கிறத ஆபத்து போய்விடுங்கள் என்று கூறினார். அங்கு வந்த ஸ்ரீலங்கா காவல்துறை சுட்டவரே தெரியுமா என்று கேட்டார்கள். தெரியும், அவர்கள் எங்கள் சக பத்திரிகையாளர் என்று கூறிய போது சடலத்தை அடையாளம் காட்டி பொறுப்பிக்க முடியுமா என்று கேட்டார்கள். நானும் ஆமன்றேன். எனக்கு ஏற்கனவே தெரிந்த பரங்கி இனத்தைச் சேர்ந்த ஒருவரின் வீட்டிற்கு முன்னால் தன் சம்பவம் நடந்தது. அவர் வீட்டில் நின்று அவதானித்துக் கொண்டிருந்தார். அவரிடம் சென்று நடந்த சம்பவத்தை கேட்டேன். சொல்வதற்கு தயங்கினார்கள். அந்த வீட்டுக்கார வயோதிவர் என்னோடு நெருங்கி பழகியவர் என்பதால் தனியாக அழைத்துச் சென்று சில தகவல்களை சொன்னார். இருதயபுரம் ராணுவ முகாமில் இருக்கும் கருணாகுடுவைச் சேர்ந்த இருவர்தான் உந்துருளியில் வந்து சுட்டார்கள். அவர்கள் சுட்டுவிட்டு திருமலை வீதி பக்கம் சென்றுவிட்டு சில நிமிடங்களில் திரும்பி வந்து இறந்து விட்டாரா என பார்த்து சென்றார்கள் என்று கூறினார். 5 நிமிட இடைவெளியில் பிள்ளையானம் வந்து பார்த்து சென்றதாக அவர் சொன்னார். அவருக்கு இயக்கத்தில் இருப்பவர்களே பெரும்பாலும் தெரியும். அவரின் மகனும் முன்னர் விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்தவர். என்னிடம் காவல்துறையினரும் பின்னர் மரண விசாரணை நடத்திய நீதிபதியும் வாக்குமூலங்களை எடுத்தார்கள். அப்போது கொலையாளி இருவரின் பெயர்களையும் அவர்களிடம் கொடுத்திருந்தேன். நான் அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நீதிபதி சம்பவ இடத்துக்கு வந்து சடலத்தை பார்த்துவிட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுமாறு சொன்னார். ஒரு வாகனம் ஒன்றை சடலத்தை தூக்கி அந்த வாகனத்தில் ஏற்ற வேண்டும். நான் ஒரு பக்கமும் பிரசன்னா மறுபக்கமும் தூக்கினார்கள். நடேசன் மிக உயரமானவர், எங்களால் தூக்க முடியாது, கஷ்டப்பட்டோம். உதவிக்கு வருமாறு சற்று தூரத்தில் தள்ளி நின்றவர்களை அழைத்தோம். யாரும் உதவி செய்ய முன்வரவில்லை. இறுதியில் அங்கு நின்ற காவல்துறையால் ஒருவரே வானில் சடலத்தை ஏற்ற உதவினார். இந்த சம்பவத்தை அறிந்த மட்டக்களப்பு தமிழ் பத்திரிகையாளர்கள் அனைவரும் அச்சத்தால் உறைந்து போயிருந்தார்கள். மருத்துவமனைக்கு சடலத்தை கொண்டு போனதும் அங்கு தவராசா வந்து சேர்ந்தார். மனதுக்கு ஆறுதலாக இருந்தது. அந்த நேரத்தில் இருந்து சடலத்தை யாழ்ப்பாணம் கரவட்டிக்கு கொண்டு சென்று தகனம் செய்யும் வரை என்னோடு கூட இருந்த ஒரே ஒரு மட்டக்களப்பு பத்திரிகையாளர் தவராசா மட்டும்தான். சடலத்தை யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு செல்வதே நல்லது என நடேசனின் குடும்பத்தினருக்கு கூறிய போது அவர்கள் அதனை ஏற்றுக்கொண்டார்கள். அன்றிரவு தமிழ்ச்செல்வன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கிளிநொச்சியில் வணக்க நிகழ்விற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக வவுனியாவில் வைத்து தாங்கள் சடலத்தை பொருட்படுத்தி யாழ்ப்பாணம் வரை ஊர்வலமாக கொண்டு செல்வதென்றும் தீர்மானித்திருப்பதாக சொன்னார். இந்த விடயத்தை நான் நடேசனின் குடும்பத்துக்கு கூறவில்லை. சடலத்தை யாழ்ப்பாணம் கொண்டு செல்வதற்கு முதல் காலையில் நடேசனின் மட்டக்களப்பு வீட்டில் பலரும் வணக்கம் செலுத்தினார்கள். வணக்கம் செலுத்த வந்த மட்டக்களப்பு அன்பர் ஒருவர் என்னிடம் சொன்னார், நடேசனோ அல்லது நீங்களோ யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்கள் என்று தெரியாது என்றுதான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார். விடுதலை புலிகளின் நகர பொறுப்பாளராக இருந்த சேனாதி தலைமையிலான சிலர் வணக்கம் செலுத்தி விடுதலை புலிகளின் புலிக்கொடியை போர்த்திச் சென்றார்கள். நெல்லியடியிலிருந்து வந்திருந்த நடேசனின் அக்கா அந்த கொடியை தூக்கி எறிந்து பிரச்சனை ஏற்படுத்தினார். புலிக்கொடியோடு சடலத்தை யாழ்ப்பாணம் கொண்டு போக மாட்டோம் என்று கூறினார். அவர் கடும் புலி எதிர்ப்புவாதி போல தெரிந்தது. மறுநாள் காலையில் நடேசனின் குடும்பம் மற்றும் நான் தவராசா உதயகுமார் ஆகியோர் 3 வாகனங்களில் யாழ்ப்பாணம் புறப்பட்டோம். நாங்கள் புறப்பட்டு சில மணி நேரத்தில் மனம்பட்டியை கடந்து சென்று கொண்டிருக்கும் போது தனியார் பத்திரிகை ஒன்றின் அலுவலகத்திலிருந்தும் தனியார் தொலைக்காட்சி ஒன்றிலிருந்தும் தொலைபேசி எடுத்தார்கள். நடேசனின் சடலத்தை யாழ்ப்பாணம் கொண்டு போக விடாது, ராணுவம் தடுத்து வைத்திருக்கின்றதாம் என புலிக்கொடியோடு சடலத்தை கொண்டு சென்றதால் நீங்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என தகவல் வந்திருக்கிறது என்று கேட்டார்கள். பிழையான தகவல் ஒன்றை யாரோ கொழும்பு ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார்கள். பின்னர் அந்த பொய் தகவலை பரப்பியவர்கள் கரணாகுடு என அறிந்து கொண்டேன். வவுனியா எல்லையில் வைத்து புலித்தேவன் தலைமையில் வந்த விடுதலை புலிகள் பூதவுடலை கையேற்றார்கள். பெரிய அளவில் வவுனியாவிலும் கிளிநொச்சியிலும் வணக்க நிகழ்வுகளை விடுதலை புலிகள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்பதை நடேசனின் அக்கா முதல் அவர்களின் குடும்பத்தினர் அறிந்து கொண்டார்கள். மட்டக்களப்பில் புலிக்கொடியை தூக்கி எறிந்த நடேசனின் அக்கா வன்னியில் மௌனமாக இருந்தார். வவுனியா எல்லையில் விடுதலை புலிகள் நடேசனின் பூதவுடலை பொறுப்பேற்றதும் எங்களோடு கூட வந்த உதயகுமார் தான் தொடர்ந்து வர விரும்பவில்லை என கூறி மட்டக்களப்புக்கு திரும்பிச் சென்று விட்டார். எனக்கு கவலையாக போய்விட்டது. அப்போது தவராசா சொன்னார், அண்ணன், நான் கடைசி வரைக்கும் உங்களோடு வருவேன், வருவது வரட்டும் என துணிச்சலோடு யாழ்ப்பாணம் வந்தார். மறுநாள் கிளிநொச்சியில் வணக்க நிகழ்வு முடிந்ததும் அடுத்த நாள் நெல்லியடியில் வணக்க நிகழ்வு நடைபெற்றது. நடேசன் படித்த நெல்லியடி மகாவித்தியாலயத்தில் வணக்க கூட்டம் நடைபெற்றது. கொழும்பிலிருந்து சுதந்திர ஊடக அமைப்பைச் சேர்ந்த சுனந்த தேசப்பிரிய உட்பட சிங்கள ஊடகவியலாளர்களும் வந்திருந்தார்கள். நெல்லியடியில் உடல் தகனம் செய்யப்பட்ட பின் சுனந்த தேசப்பிரிய என்னை சந்தித்து மட்டக்களப்புக்கு செல்ல வேண்டாம் என்று ஆலோசனை கூறினார். கொழும்புக்கு வருமாறும் மாற்று ஏற்பாடு ஒன்றை செய்வதாகவும் கூறினார். மட்டக்களப்புக்கு திரும்பி சென்ற தவராசா அங்கு தொடர்ந்து இருப்பது ஆபத்து என்பதை உணர்ந்து கொண்டு கொழும்பு வந்து சேர்ந்தார். நடேசரின் மரணத்தோடு மட்டக்களப்பின் ஊடகத்துறை மரணித்து விட்டதா என்று கேள்விக்குறியோடு ஒரு பொது எழுத்தாளர் ரகு எழுதிய கட்டுரையை பார்த்தோம்.